إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العلي العظيم الله من الذي يارغلي أنب الشهودر ننبرغلي فني ورغلي الله وي بيندي تقوى سيدي أنجي அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக எங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் உறவுகள் எப்படி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும், குழந்தைகளுடைய அடிப்படையான தேவைகள் என்ன, ஒரு தகப்பன் பெற்றோரின் அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான விடயங்களை எல்லாம் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். அதுல நான் ஆரம்பத்தில் ஓவின அந்த திருவசனம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா என்று சொல்லக்கூடிய பாலைவனத்தில் விட்டுட்டு வந்து மூணு துஆ கேட்டார்கள். இன்றைய ஹுத்பாவின் ஊடாக இதுல ஒரு துஆ, மூணு துவா, அதுல ஒரு துவாவை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது துவா கேட்டார்கள், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், எங்க குடும்பத்தை நான் அந்த பாலைவனத்தில் ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள், அங்கே எந்த வகையான ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய நீட்சும் அங்கே இல்லை, பலவருக்கம் அல்ல, தண்ணி கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் இந்த பைத்திக்கல் அங்க இருக்கிறது உன்னுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்று மட்டும்தான், அங்க ஜம்ஜமும் இல்லப்ப, ஒரு பாலைவன பூமி, ஒரு மரம் சனி கொடி ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பூமியில விட்டுட்டு வந்து முதலாவது துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த குடும்பத்தினுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி, இந்த சந்ததியினுடைய ஆத்மீகம், இந்த சந்ததியினுடைய உளப்பரிசுத்தம், இதுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவாயாக. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையின் ஊடாகத்தான் ஆத்மீக உளப்பயிற்சி ஏற்படும். இன்றைக்கு நாங்கள் தொழுகையை மறந்துவிட்டு முஸ்லீம்கள் கூட இன்றைக்கு யோகாவை பற்றி பேசக்கூடிய காலத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையில ஹுஷூ ஹுதூன்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த யோகாவில் போய் நின்று கொண்டால் ஏதோ எனக்கு ஒரு மன நிம்மதி வருகிறது போல மக்களுக்கு தென்படுகிறது. குர்ஆன் சொல்லுது தொழும்படியாக மட்டும் குர்ஆன் சொல்ல இல்லை, தொழும் போட்டு குர்ஆன் சொல்ல இல்லை, குர்ஆன் சொல்லுது எஸ்டாப்ளிஷ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். பல்லு என்ற வார்த்தை குர்ஆன்ல பாவிக்கப்பட்டது, தொழுகையை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது தொழுகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? தனியை கலைக்க வேண்டிய ஒரு ஒரு தலையங்கம். முந்தின காலங்கள் எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு சுபகுக்கு வந்து அப்படியே நின்று விடுவார்கள். சுபகு தொழுது சுபகு தொழுகைக்கு வந்தவர்கள் ஜும்மா தொழுதுட்டு போன காலமும் இருந்துச்சு. அது அப்படியே குறைந்து 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 வந்து இன்னும் நேரம் இருக்குதானே என்று சொல்லி பாங்கிக்கு பிறகுவான சமூகமாகத்தான் நம்மில் அநேகமானவர்கள் மாறிவிட்டார்கள். தொழுகையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம், ஒரு தனியே பேசப்பட வேண்டிய தலையங்கம். இரண்டாவது துஆ கேட்கிறாங்க, ரப்பனா வஜ்அல் அஃகிதத்தன் மினன்னாஸி தஹ்வீ இலைஹிம். யா அல்லாஹ், எங்க குடும்பம் தனியே இருக்கிறாங்க, யாருமே அங்க இல்லை, அது அவர்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஆபத்தானது, எனவே எங்க குடும்பத்துக்கு இன்னும் மக்களை அனுப்பி வைப்பாயாக, அங்க போயிட்டு மக்கள் குடியேற வேண்டும், அவர்களுடைய அலானினன்ஸ் போக்கப்பட வேண்டும், அவர்கள் தனிமையில் இருந்தால் அவர்களுக்கு அவருடைய மென்டல் ஹெல்த் வீக் ஆகிவிடும், எனவே அவர்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடும் செய்வாயாக என்று இரண்டாவது வாக்கேற்றார்கள். மூணாவது வாக்கேற்கிறாங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அதான் இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கம், வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி ரிஸ்கன். யா அல்லாஹ், எங்க குடும்பத்துக்கு பிசிக்கல் நீட்ஸ் இருக்குது, அதுல ஒன்று தான் அவர்களுடைய எக்கானமிக்கல் நீட்ஸ், பொருளாதார தேவைகள், சாப்பிடணும், வீடு கட்டணும், வாழணும், இதுக்கு ஒரு பிசிக்கல் தேவை இருக்கிறது, நீட்ஸ் இருக்குது. யாம்மா, அதுக்கு நீ ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாயாக, வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி ரிஸ்கன், ரிஸ்களிப்பாயாக, ரிஸ்க் கொடுப்பாயாக, பணவர்க்கத்தையும் சேர்த்து கொடுப்பாயாக. இந்த துஆவை கொஞ்சம் கவனிக்க பார்ப்போம். குரானுடைய வார்த்தைகள் ஆச்சரியமானது, குரானுடைய வார்த்தைகளை யாருக்கு மாற்றலாது. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பலவர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக, ஃப்ரூட்ஸ். உலமாக்கள் எழுதுறாங்கன்னு தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்டான எக்கானமி வேணும், ஸ்டேபிளான எக்கானமி, சாப்பாட்டுக்கு பிறகு பலத்துரு சாப்பிடுற அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் சவுண்டாக இருக்கணும் என்பது தான் ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய துஆ. வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி ரிஸ்கன், ஒவ்வொரு வாப்பாவும் நான் பட்ட கஷ்டம் போதும், இந்த பிள்ளைகளை கடந்த கஷ்டம் கூடாது, இந்த வறுமை என்னோட இருக்கட்டும், இந்த பிள்ளைகள் லைஃப் என்ஜாய் பண்ணட்டும், நான் இப்படி இருந்துட்டு போறேன் பிரச்சனை இல்லை, எனக்கு பெருநாளைக்கு உடுப்பு தேவையில்லை, ஆனா இந்த பிள்ளைகள் பெருநாளைக்கு மாத்தி மாத்தி உடுப்பு உடுப்போணும் என்பது தான் ஒரு மாப்பட விருப்பம், ஒரு பெற்றோருடைய விருப்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, வர்ஸுக்ஹும் மின ஸமராத்தி ரிஸ்கன், யா அல்லாஹ், இந்த குடும்பத்துக்கு பாலைவனத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், மரம் செடி கொடி ஒன்றுமே இல்ல, தண்ணி கூட அங்க இல்ல, ஆனா உன்னிடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, இந்த குடும்பத்துக்கு நீ பல வர்க்கத்தை உணவாக கொடுக்க வேண்டும். உபசிரியங்கள் எழுதி இருக்கிறாங்க, மனித ஹியூமன் சிவிலைசேஷன்ல, மனித வரலாற்றுல வந்துட்டு பல துருவை யாருமே ஒரு மெயின் சாப்பாடாக சாப்பிட்டுள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அடிஷனலாக சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுற சாப்பாடு, மேல்மிச்சமாக சாப்பிடுற சாப்பாடு. அர்த்தம் என்னென்றால், என்னோட ஊர்ல மாஷா அல்லாஹ், சாப்பாட்டுக்கு பிறகு நாங்க பல துரு சாப்பிடுற அளவுக்கு என்னோட எக்கானமி ஸ்ட்ராங், என்னோட பொருளாதாரம் இருக்குது என்ற கருத்தை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரரே, ஒரு வாப்பா தந்த குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய துஆவில் ஒரு மிக முக்கியமான துஆ தான், யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை அழகாக்கி வைப்பாயாக, யாரிடத்திலையும் கை நிறுத்த வச்சிடாதே, பிறரை வாழ வைக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைத்து விடு, எந்த குழந்தைகளுடைய கையை கீழே வச்சிடாதே, எந்த குழந்தைகளுடைய கையை மேலே வச்சிடு. இப்படித்தான் நாங்கள் எல்லாருமே துஆ கேட்கின்றோம். எங்க எல்லாருடைய துஆவும் அதுதான், எங்க எல்லாருடைய கவலையும் அதுதான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த பார்வையில குர்ஆனை பார்க்கும் பொழுது குர்ஆன்ல 24 இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குழந்தைகளையும் செல்வத்தையும் சேர்த்து பேசுறான். குழந்தைகள், செல்வம், குழந்தைகள், செல்வம், குழந்தைகள் என்று 24 இடத்தில் அல்லாஹ் பேசுறான். சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, குர்ஆன் பேசுகிறது. இப்படி 24 இடங்கள்ல குர்ஆன் உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வம், உங்களுடைய குழந்தைகள், இதன் நலவாகவும் பேசுகிறான், இத சித்தனாவாகவும் பேசுகிறான், இது உங்களுடைய ஆகரத்துக்கு ஆபத்தென்று பேசுகிறான். இந்த பணம் இருக்குதே, குழந்தைகள் எப்ப பணம் வசதி வருமோ, பணம் இருக்குமோ, அப்ப குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். எப்ப பணம் இல்லையோ அப்ப குழந்தைகளை கொலை செஞ்சிருவாங்க, குர்ஆன் சொல்லுது, வறுமையினுடைய ஒரு மோசமான கட்டம் தான் பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்க்க இல்லாம வாப்ப உண்மை என்ன செய்வாங்க, குழந்தைகளை கொலை செய்து விடுவார்கள். வறுமையின் காரணமாக ஒரு குழந்தைகளை நீங்க கொலை செய்து விட வேண்டாம். அது நடக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அஞ்சு புள்ள இருக்குது, ஸ்கூல் பீஸ் கட்டையலாது என்று சொல்லி வயிற்று உள்ள குழந்தைய கொலை செய்யற வாப்ப உண்மை இன்றைக்கு இருக்கத்தான் செய்வாங்க. இன்றைக்கு இருக்கத்தான் செய்வாங்க. குழந்தைகள், குழந்தைகளும் செல்வமும் என்ற தலையங்கம் குர்ஆன் 24 பேசப்பட்டேன். அன்புக்குரிய நண்பர்களை, சகோதரர்களே, ஒரு குழந்தையினூடாக வாப்பா உம்மாட்ட வரக்கூடிய சேஞ்சர், ஒரு குழந்தை பிறந்துட்டா உம்மா வாப்பாட்ட வரக்கூடிய மாற்றங்களை பத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க. இதை கொஞ்சம் கவர்த்திடுங்க. ஹதீஸ் கவர்ந்திருக்கிற ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா புள்ளதானே அது வாப்ப உமாட்ட நாலு விஷயத்தை ஏற்படுத்தும். ஒன்று, இரண்டாவது மஜ்ஹலத்துன், மூணாவது இது எங்களை அறியாம எல்லார்ட்டையும் வந்துடும். இதை சொன்னது சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லா சல்லம். இதெல்லாம் இருக்கும், எங்களை தெரியாம இருக்கும். புள்ளைக்கு வச்சுக்கொள்ளணும். புள்ள பிறக்கிறதுக்கு முந்தி கொடையாளியாக இருந்தவரை புள்ள பிறந்ததுமே அதுல கொஞ்சம் ஒரு பிரேக் ஆகிடும். ரெண்டாவது சொன்னாங்க மஜ்ஹலத்துன், குழந்தைகள் வந்ததுமே பெற்றோரிடத்தில் அறியாமையும் வந்துடும். எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரீட் பண்றதுக்கு நேரம் இல்ல, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண நேரம் இல்ல, அவங்க எல்லா நேரமும் ஓய்வு நேரங்களும் பிள்ளைகளோடையே கழியும். அவங்க அவங்களை டெவலப் பண்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டாது. ஏதாவது ஒன்று நல்லதை பார்த்து படிப்போமே, ஒரு புக்கை வாசிப்போமே, ஒன்று செய்வோம் என்றா அதுக்கு நேரம் இல்ல, அதெல்லாம் ஓரமாகிவிடும். இவருக்கு கிடைச்சிட ஃப்ரீ நேரம், அதாவது ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாம் இவர் குழந்தைகளோடே காலத்தை கழிச்சு அதிலே போய் சில பேர் என்ன ஆகிடுவாங்க, அந்த சின்ன பிள்ளைய போலே ஆகிடுவாங்க. அவங்களோட பேச்சு வார்த்தை நடவடிக்கைகள் எல்லாம் சின்ன பிள்ளையர் போல் ஆகிடுவாங்க. மூணாவது சொன்னாங்க அவர்களுக்கு ஒரு வகையான பயம், கோலத்தனம் வந்துவிடும். கோலத்தனம், எங்களோட பிள்ளைகளுக்காகவே நாங்க வாழணுமே, ஏதாவது ஒன்றுக்கு கூப்பிட்டா வாங்க போகும்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. யுத்தங்களுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்களோட குழந்தைகள் தனிச்சிடுவாங்களே, அனாதைகள் ஆகிடுவாங்களே, எங்களோட குழந்தைகளுக்கு எந்த சிலர் நடக்குமே என்ற அச்சத்துல அவங்க ஏதும் நல்ல விடயங்கள்ல பங்கெடுக்க மாட்டார்கள். நாலாவது சொன்னார்கள், எப்பயுமே அந்த குழந்தைகள் பெற்றோர்களை கவலைக்குள்ளாக்குவார்கள். ஒரு கவலை என்ன தெரியுமா, புள்ளைக்கு நோய் வந்தாலும் கவலை, புள்ள ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்கேலா போனாலும் கவலை. இது ஹதீஸுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்ன நாலு விஷயங்கள். ஒன்று கஞ்சத்தனம், இரண்டாவது அறியாமை, மூணாவது ஒரு வகையான கோழைத்தனம், நாலாவது கவலை. இப்படிப்பட்ட இவைகளை இந்த குழந்தைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில் உருவாக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் இதுதான் ஒரு பிள்ளைகளின் ஊடாக வாப்பா உம்மாட்ட வரக்கூடிய செய்திகள். இப்ப எங்கள்கிட்ட ரெண்டு வகையான கன்செப்ட் இருக்கு நாட்டுல, இந்த நாட்டு மக்களிடத்துல ரெண்டு வகையான கன்செப்ட். ஒரு கன்செப்ட் என்ன தெரியுமா, வாப்பா இனி இல்லை என்ற வறுமைய கண்டவர், இனி இல்லை என்ற வறுமைய கண்டவர். வீட்டுல குழந்தைகளும் கூட வாப்பக்கு சரியான தொழில் இல்ல, உம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்மள அநேகமானவர்கள், என்னையும் சேர்த்து சொல்றேன், நாங்க எல்லாரும் இந்த ப்ராசஸ்ல போனவங்க. உம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டா,
இன்றைக்கு நாங்கள் ப்ரொபஷனல்ஸாக இருக்கிறோம் என்றா, நாங்கள் இன்டலெக்சுவல்ஸாக இருக்கிறோம் என்றா, எங்களுக்கு பின்னால் எங்கள தாயினுடைய அர்ப்பணிப்புகள், தாயினுடைய தியாகம், தந்தையினுடைய தூர நோக்கு, தந்தையினுடைய துஆ, இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் நாங்க என்றதை யாரும் மறந்து விடக்கூடாது. நாங்கள் அப்படி டெவலப் ஆக இருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் வந்து ரெண்டு வகையான தன்மைகளை ஏற்படுத்தும். ஒன்று என்ன தெரியுமா, நான் பட்ட எந்த கஷ்டத்தையும் இந்த ஏழு பரம்பரை படக்கூடாது வாப்பா, அந்த கஷ்டம் என்னோட பைத்திடட்டும், நான் சேர்த்து வச்சதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ஜாய் பண்ணட்டும், அவங்களுக்கு அந்த கஷ்டம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கண்டா, சம்பாதிக்கிறத அப்படியே சேர்த்து 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 பிள்ளைகளுக்கே வச்சிருவாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யாருண்டா, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் இது ஒன்று பங்கு தரமாட்டேன், இது ஒன்று அவங்களுக்கு இல்ல, இதெல்லாம் ஏந்த, இதை நான் தர்மம் செஞ்சுட்டு பைத்திடுவேன், நான் சதக்கா கொடுத்துட்டு பைத்திடுவேன், நான் சம்பாரிச்சு கொண்டது போல நீங்க சம்பாரிச்சு கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்ஸ், இது ரெண்டும் இஸ்லாத்துடைய பார்வையில எல்லை மீறுதல். இது ரெண்டுக்கும் அனுமதி இல்லை, இது ரெண்டுக்கும் அனுமதி இல்லை, இது ரெண்டும் பெரிய விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்திச்சு ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. அது ஒன்று என்ன தெரியுமா, முதலாவது நான் கஷ்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் யாரும் படக்கூடாது என்று நீங்க நினைச்சா, முதலாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட பிள்ளைகளுடைய கிரியேட்டிவ்னஸ் இல்லா போயிடும். உங்களோட பிள்ளைக்கு சம்பாதிக்க தெரியா, உங்களோட பிள்ளைக்கு உழைக்க தெரியா, உங்களோட பிள்ளைக்கு தேட தெரியா, உங்களோட பிள்ளைக்கு பஜார் தெரியா, ஏண்டா உங்களோட பிள்ளைக்கு என்ன இருக்குது. உங்களோட பிள்ளையோட ஒரே ஒரு கன்செப்ட் என்ன தெரியுமா, அந்த பில்டிங் எனக்கு பாப்பா மூத்தானா, இந்த வீடு தங்கச்சிக்கு பாப்பா மூத்தானா, தங்கச்சி சொல்ற அந்த பில்டிங் எனக்கு, நாளைக்கு இந்த வீடு அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்கு பாப்பா மௌத்தாக முந்தியே பாப்பட சொத்த பங்கு போட்டுக் கொண்டே இருக்கிறாங்க, அவங்க ஆதரவு வைக்கிறாங்க, எப்பத்தான் இந்த மனுஷன் கண்ணை பொத்துவானோ தெரியாது சொல்லி இவரை பொத்தினா தான் கிடைச்சது எங்களுக்கு. அதுக்கு வழக்கு பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கத்தான் செய்வாங்க, பாப்பட சொத்துக்கு வழக்கு பேசுற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க, மறந்து விட வேண்டாம். அதுல ஏந்த புள்ள உங்களோட புள்ள விதிவிலக்கு இல்ல, மறந்து விடவும் வேண்டாம். எங்கட புள்ள அப்படி இல்லன்னு யாரும் நினைச்சவும் வேண்டாம். எழுதா சோம்ல வைத்து பாருங்க, எழுதா சோம்ல இருக்கிற பேரண்ட்ஸ பைத்து கேளுங்க பார்ப்போம், நீங்க எப்பயாவது நினைச்சீங்களா உங்களோட புள்ள உங்களை உங்களை கொண்டு வந்து இங்க வைப்பான் என்று சொல்லி, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படி தெரியுமண்டா, நாங்க எப்பயோ எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்போம் சொல்லுவாங்க. அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறது. ஏந்த புள்ள அப்படி இல்ல, ஏந்த புள்ள அப்படி செய்ய மாட்டாது. இந்த எல்டர் ஹோம் இருக்கிற ஆட்களை போய் திண்டோய் பண்ணி பாருங்க பாப்போம், நீங்க எப்பயாவது நினைச்சீங்களா உங்களோட புள்ள உங்களோட மகள் உங்களோட மகன் உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிட்டு போவாங்க என்று நினைச்சீங்களான்னு கேட்டுப்பாங்க பாப்போம். அப்படி யாரும் நினைச்சு கூட இருந்தா, செஞ்சு நினைச்சு கூட இருந்தா அந்த பிள்ளைய படிக்க வச்சுக்க மாட்டாங்க. அதனால ஞாபகத்திற்குரிய நண்பர்களே சகோதரர்களே, ஒரு பகுதி இருக்கிறது பிள்ளைகளுக்கு இந்த பழக்கத்தை உருவாக்கி அவர்களுடைய ஆளுமை கிரியேட்டிவ்னஸ் அவர்களிடம் இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் அப்படியே மூடியாச்சு. கடைசிக்கு என்ன தெரியுமா நடக்கும், பாப்பா மௌத்தானதுக்கு பிறகு பாப்பா விட்டுட்டு போன முழு சொத்தையும் ஏக்கர் கணக்கில் விட்டுட்டு போன சொத்துக்களை கணக்கில் விட்டு விட்டு வாழ்வாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசியாக சொந்த வீட்டை ரெண்டாக பிரித்து அவருக்கு கூலிக்கு கொடுத்து வாழ்வாங்க. இதெல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவும் கேட்டாங்க, பொருளாதாரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பொருளாதாரம், முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அப்படியே சுருங்கிக் கொண்டு போகுது, இல்லாமலாகிக் கொண்டு போகுது. அதுக்கு ஒரு காரணம் குழந்தைகள் அல்ல, பெற்றோர்கள். எந்த புள்ள கஷ்டப்படப்படாது, எந்த புள்ள எந்த சிரமமும் படப்படாது என்று கொடுத்தோம் அல்ஹம்துலில்லாஹ். இது முதலாவது ஒரு கன்செப்ட். இரண்டாவது ஒரு கன்செப்ட் சொல்ற கேட்டுக்கோங்க, இங்க இருக்கிற யூத்துக்கு வாலிபர்களுக்கு இந்த மெசேஜ் எடுத்து கொண்டு போங்க. எங்கட யூத் ஒரு பழக்கம் இருக்குது, பாப்பாக்கு ஒரு செய்தி அனுப்புவாங்க, பாப்பா கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டாரு, பாப்பா கொஞ்சம் ஒரு அவுட்டேக் ஆகிட்டாரு, இப்ப மெசேஜ் போகும், எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்து எங்களை கொஞ்சம் ஓரமாக்குங்களேன் என்று சொல்லி இந்த செய்தியை கொண்டு போற போஸ்ட்மேன் பெரும்பாலும் உண்மவாக இருப்பார், தாயினூடாக அனுப்புவாங்க. அல்லது வாப்பட ஒரு கூட்டாளியினுடன் அனுப்புவாங்க, அல்லது வாப்பட ஓன் பிரதர்ஸ் மூலமாக வாப்பாக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்து எங்களை ஓரமாக்க சொல்லி. இந்த வார்த்தையை கேளுங்க பாப்போம், பாப்பாட்ட சொல்லுங்கோ எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்தோரமாக்க சொல்லி. ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க என்ன? யூத்துக்கு சொல்றேன், நீங்கள யூத் இன்னும் வாழ வேண்டியவங்க, சமூகத்தில் தலைநிமிர்ந்து நிக்கணும், நீங்க யாருக்கிட்ட சொல்லணும், இந்த வாகனம் இந்த வாப்ப வாங்கி தந்த வாகனம் அல்ல, இது நான் சம்பாதிச்சு வாங்கின வாகனம், நான் சம்பாதிச்சு வாங்கின வாகனம், வாப்பாட்ட வாங்கின வாகனம் என்று சொல்லுவதே அவங்களுக்கு கேவலமாக இருந்தா, மாமாட்ட வாங்கின வாகனம், மாமா தந்த வாகனம், இந்த கதையும் ப்ரௌடா சொல்றாங்க, அதையும் ப்ரௌடா பேசுறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் வாலிபர்களை, யூத் பிளீஸ் ஸ்டாண்ட் அப், என்ன சொல்லும் இல்லை, வாப்பட சொத்து இல்ல கலப்பத்தில் வாப்ப மௌத்தானா அது அனந்தர சொத்துல பங்கு கிடைச்சோம், தட் இஸ் நாட் டு பிலாங் டு மை ஃபாதர், தட் இஸ் பிலாங் டு மை ஆல்மைட்டி, அது எந்த அல்லாவுக்கு சொந்தமானது, எனக்கு அல்லாஹ் தந்தது, அது அல்லாஹ் தந்தது, எந்த வாப்ப தர இல்ல. வாப்பாட்ட சொல்லணும், வாப்பா உங்களோட சொத்துல கொண்டும் தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன், வாப்பாக்கு மெசேஜ் அனுப்புறது எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கை தாங்கோன்னு சொல்லி நான் மிக பணிவாக பதிவு செய்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் உங்களோட வீட்டு கதவை பிச்சைக்காரன் கேட்டு வார யாசகர் வந்து கதவை சொல்லுவாங்க, எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தாங்கோண்டு கேட்பாங்க தானே, இந்த ரெண்டு வார்த்தைக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. There is no difference. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. பிச்சைக்காரன் கேட்கிறான், எங்களை ஹக்க தாங்க வாங்கர், எங்களுக்கு இந்த ஹக்கொன்னு கேட்கறது போலத்தான் நீங்களும் கேட்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அவன் ஹக்கையாவது அவன் கேட்கிறான், உங்களுக்கு எந்த ஹக்கும் பாப்பாட்ட கேட்கறதுக்கு இல்ல. பாப்பா தந்தா வேற விஷயம், அது வேற, அது கிஃப்ட், அது அதுக்கு வேற சட்டம். வாப்பவை டிமாண்ட் பண்ணி, வாப்பவை போஸ்ட் பண்ணி, வாப்பாட்டு செய்தி அனுப்பி, வாப்பாட்ட கேட்டு வாங்குறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இது பிள்ளைகளுக்கு வாப்பாவுக்கு சொல்றேன், அளவுக்கு மிச்சம் அவங்களுக்கு கொடுத்த உதாரணமாக சொல்றேன். நான் எல்லாருடைய தொடங்கக்கூடியவன். ஒரு சகோதரர் அந்த மகளுக்கு வயது 11 வயசு, அவர் வீடு கட்டுறாரு. அவர் வீடு கட்ட யாருக்கு வீடு கட்டுறீங்க என்று கேட்டா அவர் சொல்ற மகளுக்கு வீடு கட்டுறேன். அவருக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னேன், என்னோட மருமகனுக்கு ஒருவேளை இல்லையாண்டு நீங்க மகளுக்கு வீட்டையும் கட்டி கொடுத்தா உங்களோட மகளுக்கு என்ன வேலை, மருமகனுக்கு என்ன வேலை, நீங்க சொல்லுங்க. அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசித்தது போல, அலி என்ற மருமகனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தது போல உலகத்தில் எந்த மாமாவும் எந்த மருமகனையும் நேசிக்க முடியாது, உலகத்தில் எந்த மாமாவும் எந்த மருமகனையும் நேசிக்க முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை பாத்திமாவை நேசித்தது போல உலகத்தில் எந்த ஒரு மகளையும் எந்த ஒரு வாப்பாவுக்கு நேசிக்க முடியாது. அந்த வாப்பா என்ன தெரியுமா சொன்னாரு அலிக்கு, என்ன உங்களோட மனைவியை இன்னும் கூட்டிக் கொண்டு போக இல்லையா? இல்ல மாமா, ஒரு வீட்டுக்குரிய ஏற்பாடு இன்னும் ஆக இல்ல, நான் ஏற்பாடு ஆனதுக்கு பிறகு கூட்டிக் கொண்டு போறேனே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இன்னும் உங்களுக்கு கூட இல்லையா, நான் ஒரு வீடு கட்டித்தாரனே, நான் தான் இந்த லைஃப்ல 9 வீடு கட்டி இருக்கிறேன், எனக்கு 9 மனைவி, 9 மனைவிக்கு வீடு கட்டி கொடுத்து 9 பேரையும் நான் செட்டில் பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தாரனுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லாம என்ன தெரியுமா சொன்னாங்க அலி, எப்ப சரி ஒரு ஊடொண்டு செட்டில் ஊடொண்டு உங்களுக்கு அமைஞ்சா நீங்க சொல்லுங்க, நானும் உங்களுடைய சேர்ந்து வாரேன் போறதுக்கு. இதுதான் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற கட், ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற கான்பிடன்ஸ், ஒரு பிள்ளைய கைட் பண்ற முறை. ஸ்டாண்ட் அப், நீ எழுப்பி நில்ல சொந்த கால்ல, அல்லையே நான் உங்களுக்கு ஒரு வீடு நான் வாங்கி தந்தா, நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது மாம தந்த வீடுதானே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க. அதை விட பெரிய கேவலம் என்ன சார் இருக்குமா உலகத்துல? எனவே அன்புக்குரியவர்களே, இது ஒன்று. ரெண்டாவது ஒரு கன்செப்ட் இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கல, எல்லாம் தர்மம். அது அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, மனைவி ஏதாவது கேட்டா இல்ல இல்ல தரமாட்டேன், உள்ள கேட்டா தரமாட்டேன், ஒண்ணு கொடுக்கல, பண்ணி கட்டிருப்பாங்க, மதுரசா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. வீட்டுக்குள்ள பார்த்த அவரை போல கஞ்சத்தனம் உள்ளவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எச்சரிக்கை செய்தார். இல்ல இல்ல, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட நபிமார்கள் சஹாபாக்கள் ஒரு சஹாபி தான் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பொம்புளை. இது முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ். ஒரே ஒரு பொம்புளை இவளுக்கு சக்கராத்தில் இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாரத்துக்கு போனாங்க, நோய் விசாரிக்க போனாங்க. போனா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இதே நினைக்கிறேன், இந்த கடைசி நாட்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கிறேன், என்ன தெரியுமா? நான் ஒரு பணக்காரன். சஹாபாக்கள் ஏழைகளாக சித்தரிக்க வேண்டாம். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட 10 பேரும் பணக்கார சஹாபாக்கள், ஏழைகள் அல்ல. அசாபு சுப்பாக்கள் அல்ல, அவங்க வீடு இல்லாத மக்கள் அல்ல. அப்துல் ரஹ்மான் ஹவுஸ், உஸ்மான் அலி, சாபு நபி வக்காஸ், அபுபக்கர் சித்தீக், வல யஹ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸாஅதி. குர்ஆன் சொல்லுது அபுபக்கரை பார்த்து வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர், ஏழைகள் அல்ல. சாதபி வக்கா சொல்றார், ஆன ஜூமாலி, நான் ரொம்ப பெரிய பணக்காரன். என்னிடத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள், அவவே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் யார சொல்லுவா, இந்த பணத்தை எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடவான்னு கேட்டாங்க, சதக்கா கொடுத்துடுவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல ஏலாது, அது மாதிரி தரமாட்டேன் இருந்தாங்க. ஒரே ஒரு மகள் லைஃப செட்டில் பண்ணிட்டேன், கொடுக்கறது கொண்டும் இல்ல, எல்லாம் கொடுத்தாங்க, அவங்க எஸ்டாப்லிஷ் ஆகிட்டாங்க, எனக்கு இந்த பணம் இருக்குது, நான் தர்மம் செஞ்சிருக்கேன்னு கேட்கிறாங்க. மரணப்படுக்கை சக்கராத்துல சொன்னாங்க, இல்ல யார சொல்லுவா, இல்ல கொடுக்க சொன்னாங்க, எனக்கு அனுமதி கொடுங்கிறேன். சொல்லு சைன், 1/3 கொடுத்துட்டு 2/3 தர்மம் செய்யறேன். இல்ல அனுமதி தரமாட்டேன். மறுபடியும் சொன்னாங்க, யார சொல்லுவா, ஹாஃப் அ ஹாஃப், இந்த அறவாச கொடுக்கிறேன் மகளுக்கு, அறவாச தர்மம் செய்யறேன். இல்ல அனுமதிக்க மாட்டேன். கடைசியாக கேட்டாங்க, யார சொல்லுவா, பிளீஸ் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கோ, சுலுஸ் 1/3 1/3 தர்மம் செய்வேன், 2/3 மகளுக்கு கொடுத்துடுறேன் அனந்தர சொத்தாக. இதுக்கு அனுமதி தாங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி சுலுஸ் சரி சுலுஸ் அபிசை பிரச்சனை இல்ல, ஆனாலும் சுலுசும் அதிகம் என்று சொன்னாங்க. 1/3 அதிகம் தர்மம் செய்வதற்கு. இப்ப தர்மம் செய்ய வானம், இப்ப அனந்தர சொத்தாக வைத்து சேரட்டும். எனவே இது ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். ஒரு குறுகிய நேரத்தில் சில கருத்துக்களை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை, குழந்தைகள் செல்வத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற கனவு துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துடைய துஆவாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் எங்கட வெல்தால எங்கட குழந்தைகளுடைய கிரியேட்டிவ்னஸ் நாங்கள் இல்லாமலாக்கிவிடக் கூடாது. வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், ஜாதத்திலும் கேட்கக்கூடாது என்பதில் வாப்பவுமாட்டையும் கேட்கக்கூடாது. வாப்பவுமாட்டம் கேட்கக்கூடாது. பிச்சை வாங்குவது என்பது இன்னமத்தண்ட கதவை தட்டி கேட்கிற போலத்தான், அதே மாதிரியான பிச்சை தான் வாப்பவுமாட்ட கேட்கக்கூடிய பிச்சையும் என்பதை மிகவும் உறுதியாக பதிவு செய்கின்றேன். அதுக்கு மேல சொல்லுகின்றேன், மௌத்தாகும் பொழுது அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு மௌத்தாகுவதல்ல, குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தாகவும் ஏதோ பல பகுதிகளை, நல்லவைகளை, அழகானவைகளை விட்டுவிட்டு சொல்லுவதும் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அதற்கு மேலாக ஹராமாக சம்பாதித்து வைப்பதை பற்றி எல்லாம் ஹதீஸுடைய கிதாபுகளில் மிக பெரிய அளவில் எங்களுக்கு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை கண்ணியவான்களாக வாழ வைத்ததை விடவும் அல்லாஹ் அவர்களையும் கண்ணியவான்களாக வாழ வைப்பானாக. அவருடைய ஆகிற உயிருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழியமைத்துக் கொடுப்பானாக. அவருடைய உடமைகளையும் ஹலாலாக்கி வைப்பானாக. ஹராத்தை விட்டும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகளை சுகத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நிச்சயமாக்குவாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நிச்சயமாக்குவாயாக. குழந்தைகளை கொண்டு கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள துணை புரிவாயாக. வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.